பணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் கீர்த்தி. கருணாகரா, நான் கீர்த்தியை கண்ணெடுத்தும் பாராது அல்லும் பகலும் உன்னையே நாடியிருப்பேனாக. கீர்த்தி பகவத் சம்பத்களில் ஒன்று, ஆனால் அது நிழல் போன்றது. நிழலை பிடிக்க ஓடுமளவு அது எட்ட ஓடிக்கொண்டே இருக்கும். கீர்த்திக்காக உழைத்தவர்களெல்லாம் ஏமாற்றம் அடைந்தவர்களே ஆகினர். ஒரு அற்ப காரியத்தை முன்னிட்டு கீர்த்தி அபகீர்த்தியாக மாறிவிடும். பின்பு அறத்தையும் அறம் காக்கும் கடவுளையும் கடைப்பிடிப்போரை கீர்த்தி தானே வந்து தேடி வரும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பது திருக்குறள். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா நேற்று வெள்ளி காலை 10 மணியில் தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், மகா கணபதி கலச பூஜை, மகா கணபதி ஹோமம், மகா சரஸ்வதி ஹோமம், நவகிரக ஹோமம் என்று தொடங்கி அன்று மாலையில் வெங்கடேஸ்வர கலச பூஜை, மகாவிஷ்ணு ஹோமம், ஹனுமன் ஹோமம் என்று நிறைவுற்றது. இன்று காலை 10 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, சுப்பிரமணிய நவகலச பூஜை மற்றும் சுப்பிரமணிய ஹோமம் நடைபெறும். இன்று மாலை பூமிநாதர் தமிழரசி நாயகிக்கு கலச பூஜை மற்றும் பிரதோஷ பூஜை நடைபெறும். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு காலபைரவ பூஜை, காலபைரவர், மதுரை வீரன், முனீஸ்வரன் இவர்களுக்கான கலச பூஜை மற்றும் ஹோமம் நடைபெறும். அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாரியம்மன் வரலாறு வழிபாடும். கோடைக்காலத்தில் பங்குனி சித்திரை மற்றும் ஆடி தை போன்ற மாதங்களில் மாரியம்மனுக்கு அம்மன் வழிபாடு தமிழகத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. மாரியம்மன் மழைக்கான தெய்வம் என்பதால் நெல் வேளாண்மை செய்து வரும் வேளாண் குடிகளின் வழிபாடாகவே மாரியம்மன் வழிபாடு நடைபெறுகின்றது. நெல் வேளாண்மைக்கு தண்ணீர் நிறைய தேவைப்படும். நெல் வயலில் நீர் நிற்க வேண்டும் என்பதால் கண்மாய், கிணறு, குளத்து பாசனம் போதாது. ஆற்றில் நீர் வெள்ளமாக வந்தால் மட்டுமே வாய்க்கால் வழியாக நெல் வயல்களுக்கு நீர் பாய்ச்ச முடியும். இதனால் இந்த ஆண்டு மழை வருமா என்பதை அறிந்து கொண்டுதான் அவர்கள் விதை விதைக்கவும் முடியும். இவற்றிற்கான அறிவியல் தேடலாக செயல்படும் விஞ்ஞான செயற்பாடுகளான முளைப்பாறை எடுத்தல் என்பது மாரியம்மன் வழிபாட்டுடன் இணைந்துள்ளது. கோடைக்காலத்தில் சின்னம்மை, கண்வலி, பொண்ணுக்கு வீங்கி, அக்கி போன்றவைகள் மக்களை தாக்கும் வெப்பு நோய்கள் ஆகும். இந்த நோய்களிலிருந்து மக்கள் குணமடைய அம்மன் காப்பு மருந்தாக இருந்து உதவியது. வெப்பு நோய் வந்துவிட்டால் உடனே வேப்பலையும் விரலி மஞ்சளையும் அரைத்து அம்மனை வணங்கி அம்மன் காப்பு என்று நோயாளிக்கு கொடுப்பர். மாரியம்மன் கோவிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி கொண்டு வந்தும் கொடுப்பதுண்டு. மாரியம்மன் கோவில் தீர்த்தத்தில் அம்மன் அருளுடன் வேப்பலையும் மஞ்சள் தூளும் கலந்திருக்கும். இரண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி உடையவை. இதனால் உடலில் இருக்கும் நோய் கிருமிகள் அழிந்து போகும். மாரியம்மன் வழிபாட்டில் மாரியம்மனின் பிரசாதம் என்று நோய்க்கு கொடுக்கும் பொழுது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நோயாளி குணமாகின்றார். இறை நம்பிக்கை என்பது மனிதனுக்குள் ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். இது விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இன்றைக்கு தோன்றினாலும் பழங்காலத்தில் இருந்தே நம்முள் இந்த நம்பிக்கையும் நம்பிக்கை சார்ந்த நோய் தீர்க்கும் முறைகளும் ஆழமாக விதைக்கப்பட்டுள்ளது. இதில் அதிசயம் அற்புதம் என்று எதுவும் இல்லை. எல்லாமே மருத்துவ அறிவியல்தான். அம்மன் காப்பு என்னும் அரிய மருந்தை நம்பிக்கையோடு உட்கொள்ளும் பொழுது சர்வரோக நிவாரணியாக செயல்படுகின்றது. அடுத்து முளைப்பாரியை பற்றி பார்ப்போம். அம்மன் கோவில்களில் முளைப்பாரி எடுப்பது முக்கியமான வழிபாடாகும். முளைப்பாரி எடுக்கும் பெண்கள் தங்கள் வீட்டில் மண் ஓட்டில், மண் தொட்டியில் நவதானிய விதைகளை விதைத்து வைப்பர். இந்த சடங்கு முத்துப்போடுதல் எனப்படும். இந்த நிகழ்வு முதல் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் சாட்டப்படும் நாளில் நடக்கும். அன்று மாரியம்மன் திருவிழாவிற்கான அறிவிப்பும் செய்யப்படும். அதன் பிறகு யாரும் வெளியூர்களுக்கு போய் தங்கக்கூடாது. அசைவம் கூடாது, போக பத்தியமும் உண்டு. இரண்டாவது செவ்வாயில் விளைந்து பசும் பொன் நிறத்தில் இருக்கும் நவதானிய செடிகள் உள்ள மண் சட்டியை தலையில் மீது வைத்து கோவிலுக்கு எடுத்து சென்று தானாகவே கொட்டுவர். இதற்கு கும்மி கிடையாது. சக்தி கிரகம் கோவிலுக்கு வந்ததும் முளைப்பாரி ஊர்வலம் கிளம்பும். தலையில் முளைப்பாரியுடன் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு போய் மண்ணிலிருந்து பிடுங்கி எரிந்து கரைத்து விடுவார்கள். முத்து போட்ட 15 நாட்களும் மண் தொட்டியை வெளியில் வெயில் படாமல் இருட்டில் வைத்திருப்பர். சில ஊர்களில் மாரியம்மன் கோவில் அருகிலேயே முளைத்திண்ணை என்று ஒரு இடம் அமைக்கப்பட்டு சுற்றிலும் தென்னங்கீற்றுகளால் அடைத்து வைத்து உள்ளே பெண்கள் பெயர் எழுதிய தனித்தனி மண் ஓட்டில் மண் நிரப்பப்பட்டு விதைகள் போடப்பட்டிருக்கும். மாரியம்மன் கோவில் பூசாரி வாயில் துணியை கட்டிக்கொண்டு எச்சில் தெறிக்காமல் தூய்மையாக உள்ளே போய் எல்லா முளைச்சட்டிகளுக்கும் தண்ணீர் தெளித்து வருவார். இருட்டில் வைக்கப்பட்டு வளர்ந்த நவதானிய விதைகள் அழகான பசும் பொன் நிறத்தில் வளர்ந்திருந்தால் அந்த ஆண்டு விளைச்சல் சாகுபடி நன்றாக இருக்கும். இது அறிவியல் துறையில் செய்யப்படும் பைலட் ஸ்டடி அல்லது முதல் நிலை ஆய்வு என்று கொள்ளலாம். வெயில் படாமல் வளர்க்கப்படும் செடிகளின் வளர்ச்சி, அதன் நிறம் ஆகியவற்றைக் கொண்டு அந்த ஆண்டுக்கான காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வேளாண் குடியினர் அறிந்து கொள்வர். முளைப்பாறு எனப்படும் இந்த நவதானிய செடிகள் வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அந்த ஆண்டில் மழை குறைவாக இருக்கும். வெயில் அதிகம், விளைச்சல் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வார்கள். ஆக மாரியம்மன் கோவில்களில் எடுக்கப்படும் முளைப்பாறை சடங்கிற்கும் திருவிழாவும் ஒரு அறிவியல் முன் ஆய்வு சடங்காம் என்பதில் பெருமிதம் கொள்ளலாம். மாரியம்மன் என்ற பெயர் மழைக்குரிய அம்மன் என்ற பொருளில் வழங்கப்படுகின்றது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மழை வேண்டும் என்று நினைத்தவர்கள் மழை வந்தால் என்னென்ன நிகழுமோ அவற்றையெல்லாம் தாமே செய்து காட்டினர். இதனை அவர்கள் ஒரு வழிபாட்டு சடங்கு முறையாகவே கொண்டிருந்தனர். மலை உச்சியில் இருந்து தண்ணீரை கொட்டுவது, தண்ணீருக்குள் தவளை மீன்களை எல்லாம் பிடித்து போட்டு அந்த தண்ணீர் இருக்கும் சட்டியை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வாங்கி மழை கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் ஊற்றுவது. தவளை மீன் கொக்குகளை பிடித்து வைத்து பின்பு அவற்றை தண்ணீருக்குள் விடுவது என தண்ணீர் சார்ந்த சடங்குகளை செய்தனர். பெருவெள்ளம் எடுத்து மழை பெய்து பெருவெள்ளம் வந்தால் என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் மக்கள் மழை சடங்கில் செய்து காட்டினர். இத்தகைய சடங்குகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்லாது ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா என அனைத்து கண்டங்களில் உள்ள நாடுகளிலும் ஆதிகால மனிதர்களிடம் இருந்தது. இன்று வேறு பெயர்களில் தொடர்கின்றது. கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். மந்திரத்தால் மாங்காய் பழுப்பது போல இந்த சடங்குகளை செய்தால் அவர்கள் எதிர்பார்க்கும் செயல்கள் நடக்கும் என்று மக்கள் நம்பினர். எனவே இதை மந்திர சமய சடங்குகள் என்றனர். இன்றைக்கும் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அந்த சடங்குகளை தொடர்ந்து வழிபாடு என்கின்ற பெயரில் செய்து வருகின்றோம். மந்திர சடங்கில் ஒரு வகை போன்மை சடங்கு, அதாவது இமிட்டேட்டிவ் ரிச்சுவல், மழை வருவது போலவும் வெள்ளம் வந்தது போலவும் செய்யப்படும் சடங்காகும். இனி சீதள தேவியை பற்றி பார்ப்போம். மாரியம்மனை போலவே கர்நாடகா, ஆந்திரா மற்றும் வடக்கில் சீதளா தேவியை வணங்குகின்றனர். சீதளா என்றால் குளிர்ச்சி. வடக்கே சீதளா தேவிக்கு சித்திரை மாதத்தின் செவ்வாய்க்கிழமை வரும் சப்தமி, அஷ்டமி தேதிகளில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். சீதளா தேவியை அங்கு பார்வதியின் அவதாரமாகவே கருதுவர். கந்த புராணத்தில் சீதளா தேவி பற்றி கதை உள்ளது. சீதளா தேவியின் உருவம் ஜேஷ்டா தேவியின் உருவமாக அங்கு உள்ளது. சீதளா தேவி கழுதை வாகனமும் கையில் துடைப்பமும் கொண்டிருப்பாள். ஆதிவாசி பௌத்தர்கள் இன்றைக்கும் சீதளா தேவியை வணங்குகின்றார்கள். 17 நூற்றாண்டில் சீதளா தேவியின் மீது மங்கள கப்யாஸ், அதாவது மங்களகரமான கவிதை இயற்றப்பட்டு வங்காளத்தில் பாடப்பட்டு வருகின்றது. வடக்கே சீதள தேவி யாதவர்களின் குலதெய்வமாகவும் இருக்கின்றாள். அங்கு இவளுக்கு வேப்ப மரமே அடையாளமாக இருக்கின்றது. சீதளா சப்தமி அல்லது அஷ்டமி நாள்களில் வடவர்களும் சமயபுரம் கோவிலில் பின்பற்றப்படுவதைப் போலவே அடுப்பை பற்ற வைப்பதில்லை. முதல் நாள் சமைத்த பழைய சோற்றை உண்கின்றார்கள். பட்டினி கிடந்து தேவியை வணங்குகின்றார்கள். மாரியம்மன் கோவிலின் தோற்றம். மாரியம்மன் கோவில்களை வேப்பமரம் இருக்கும் இடங்களிலும் தெரு ஓரத்திலும் ஊர் மந்தையிலும் அதிகளவில் காண்கின்றோம். கிராமங்களில் மந்தையம்மன் கோவில்கள் இன்றும் மாரியம்மன் கோவில்களாகவே மாறிவிட்டன. இவை அப்பகுதி மக்கள் ஆங்காங்கே கட்டிக்கொண்ட கோவில்கள் ஆகும். ஆனால் மிகப்பெரிய சிலைகள் கொண்ட மாரியம்மன் கோவில்கள் சில தமிழகத்தில் உண்டு. அவற்றின் தோற்றம் பற்றி அறிந்து கொள்வோம். பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் அவர்களின் மடங்கள் ஆலயங்களாகவும் மருத்துவமனைகளாகவும் செயல்பட்டன. இம்மடாலயங்களில் மருத்துவ சிகிச்சை மனிதர்களுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அளிக்கப்பட்டது. அங்கு நோய்க்கு சுகமளிக்கும் பெரிய பெண் தெய்வ சிலைகளை வைத்தனர். அவை மக்களால் நோய் தீர்க்கின்ற, மழை தருகின்ற மாரியம்மன் கோவில்களாக பெயர் மாற்றம் பெற்றன. திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகளில் இத்தகைய கோவில்களை காணலாம். தஞ்சாவூர் புன்னநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் போன்றவற்றில் பெரிய சிலைகளும் உண்டு. மற்ற ஊர்களில் உள்ள மாரியம்மன் கோவில்களும் தனிப்பெரும் கோவில்களாக உள்ளன. இவற்றுக்கு சிவனை இணை தெய்வமாக கொள்வதில்லை. மாரி வேறு, காளி வேறு. மாரியம்மனுக்கு சிங்கப்பால் கிடையாது, நாக்கு வெளியே தொங்காது. அவள் சிவனோடு போட்டி போட்டு இரத்த பீஜனின் இரத்தத்தை குடித்த தெய்வம் கிடையாது. இவள் கோபம் வந்தால் முத்து போடுவாள், அதாவது அம்மை நோய் தருவாள். மனம் குளிர்ந்தால் முத்துக்களை நீக்குவாள். மாரியம்மனுக்கு நிறைய நாட்டுப்புற பாடல்கள் உண்டு. பாரதியாரும் எங்கள் முத்து மாறி என்கின்ற துதிப்பாடலை இயற்றியுள்ளார். வைதிக சமயங்கள் எழுச்சி பெற்ற நிலையில் மாரியம்மனை சைவ வைணவ மரபில் சிவன் மற்றும் பெருமாள் ஆகிய பெரும் தெய்வங்களோடு உறவு முறை சொல்லி ஏற்றுக்கொண்டனர். சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கம் பெருமானின் தங்கை என்பதும் அவர் அவளுக்கு பங்குனியில் சீர்கொண்டு வந்து கொடுப்பதுமாக வழிபாடுகளில் புதுமைகள் புகுத்தப்பட்டன. மற்ற ஊர்களில் உள்ள மாரியம்மனை சிவனுடைய மனைவி பார்வதியோடு இணைத்து சக்தி வடிவாக காணும் புதிய மரபும் வளர்ந்துவிட்டது. ரேணுகா பரமேஸ்வரி கதையும் மாரியம்மனை சைவப்பிரியில் சேர்த்தன. பௌத்த கடவுள் பரணசபரியின் சந்நிதியில் வலதுபுறம் ஜுராசுரனும் இடதுபுறம் சீதளா தேவியும் இடம்பெற்றனர். தற்பொழுது ஜுவராசுரன், சுரநாதர் என்கின்ற பெயரில் சிவன் கோவில்களில் தனித்தனி சந்நிதி கொண்டுள்ளனர். சீதளா தேவி மாரியம்மன் என்கின்ற பெயரில் தனி தெய்வமாக வழிபடப்படுகின்றார். இவ்விருவரும் நோய் தீர்க்கும் கடவுளராக பௌத்த சமயத்தில் இருந்தனர். தொடர்ந்து இவ்விருவரின் வழிபாடுகளும் இந்து சமயத்திலும் தொடர்கின்றன. மதங்கள் மாறினாலும் மக்களின் வழிபாட்டு தெய்வங்கள் மாறவில்லை. தோசை சமைத்து விற்பனைக்கு தயார் செய்துள்ளனர். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோவிலில் இந்த பணி தொடரும். தயை கூர்ந்து கோவிலுக்கு வந்து செல்லும் பொழுது உங்கள் காணிக்கையாக தோசையை வாங்கி தன் ஆர்வலர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
மகமாரி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க